வணக்கம் மாணவர்களே, உவாவின் குருகுலம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் நான் இராமசாமி ரஜீவ்காந்தி. உவா ஹைலண்ட்ஸ் தமிழ் மகாவித்யாலயத்தில் தமிழாசிரியராக கடமையாற்றுகின்றேன். இன்றும் தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்தின் வாயிலாக தரம் 9 மாணவர்களுக்குரிய 18 பாட அழகான நகரத்தின் நிழல் என்ற தலைப்பின் கீழ் இருக்கின்ற பாடத்தினை நாங்கள் இன்று பார்க்கவிருக்கின்றோம் மாணவர்களே. அதற்கு முன்பதாக தரம் 9 தமிழ் மொழியும் இலக்கியமும் புத்தகத்தினை உங்களுடைய அருகில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு முன்பதாக பயிற்சி புத்தகம், அதே போன்று உங்களிடம் காணப்படுகின்ற பயிற்சி கோப்பி என்பவற்றையும் அருகிலே எடுத்துக் கொள்ளுங்கள். சரி மாணவர்களே, நகரத்தின் நிழல் என்ற தலைப்பிலே இருக்கின்ற சிறுகதை ஒன்றினை பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த சிறுகதையானது டொமினிக் ஜீவா என்கின்ற சிறுகதை ஆசிரியர் மூலமாக இந்த கதை மிகவும் அருமையாக விறுவிறுப்பாக எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு கதையாக காணப்படுகின்றது. இந்த கதையினை நான் உங்களுக்கு முதலாவதாக வாசித்து காட்டுகிறேன். அதற்கு பிறகு நாங்கள் இந்த சிறுகதை தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடுவோம். மாணவர்கள், சிறுகதையினை நீங்கள் உங்களுடைய அருகிலே எடுத்து கொள்ளும் பட்சத்தில் மிகவும் இலகுவாக இருக்கும். மாணவர்களுக்கும் இது இலகுவாக வாசிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. சரி, தற்பொழுது நாங்கள் பாடத்திற்கு செல்வோம். நகரத்தின் நிழல். இப்பொழுதெல்லாம் யாழ்ப்பாண ரயில்வே ஸ்டேஷனில் திருவிழா கூட்டம்தான். தினசரி இவ்வளவு சனக்கூட்டம் எங்கே போகின்றதோ, எங்கிருந்து வருகின்றதோ? அந்த நெருக்குவார கூட்டத்துடன் அள்ளுண்டு எற்றுண்டு வெளியேறிய பொழுதுதான் சாவகாசமாக மூச்சுவிட முடிகிறது. தென்னோலைகளினால் அடைக்கப்பட்ட வேலிகளை கொண்ட யாழ்ப்பாண மாநகர வீடுகள் அமைதியை இழந்து இயந்திர வேகத்திற்கு தன்னை ஈடுகொடுக்கும் கோலத்தை இங்குதான் பார்க்கலாம். எத்தனை எத்தனை விதமான டாக்ஸிக்காரர்கள், அவற்றில் கூட முண்டியடித்துக் கொண்டு ஏறுவதிலேதான் எவ்வளவு வேகம். பேரமாவது மண்ணாவது சிறு சக்கர பட்களின் சுழற்சியில் காசு காட்டும் அந்த சின்னஞ்சிறு வலதுகை இரும்பு பெட்டியில் உள்ள நம்பிக்கைதான் என்ன? முன்னரெல்லாம் ரிக்ஷாக்களும் குதிரை வண்டிகளும் தான் பிரயாணிகளுக்கு வாகனம். இவைகளை இல்லாவிட்டால் நடராஜா சர்வீஸ் தான். என்ன இருந்தாலும் இந்த ரிக்ஷா காரர்களுடன் பேரம் பேசுவதில் இருக்கின்ற குசி ஒன்று இருக்கிறதே, அடடா, அதை அனுபவித்து பார்த்தால்தான் ரசனை விளங்கும். 2 ரூபா தாத்தம்பி, என்ன உதிலை கிடக்கிற நல்லூருக்கே? என்ன ராசா நீ இப்படி சொல்லுகிறாய்? ஒரு நாளும் ரிக்ஷோவில் போகவில்லையோ? உதுதான் கூலி. ஏறுதுர 1.5 ரூபா தா. ஏறு. 1 ரூபா தான் தருவன். அதுக்கு வேற ஆளை பார். இப்படியான பேரம் பேச்சுக்கள் இப்பொழுது கிடையாது. பீம் பீம் பூம் பூம் என்ற கார்களின் ஆண்கள் இறைச்சல்தான். மனித குரல்களுக்கு பதிலாக இயந்திரங்களின் உருமல். டாக்ஸிகளை தாண்டியதும் ஒரு புறமாக 2 ரிக்ஷா வண்டிகள். நான் அங்கு நடையை கட்டுகிறேன். என்னை கண்டதும் சின்னட்டி, தம்பியே, போன கிழமையும் வந்தியலே, இங்கே யாருக்காகிலும் சுகமில்லை கிகமில்லையோ இல்லையே என்று வாய் நிறைய சிரித்து வரவேற்று வண்டிக்காரர்களை குந்தியிருக்கிற தும்பு மெத்தையை கையால் தட்டி சுத்தம் செய்கிறான். சரி, ஏறுங்கோவன் தம்பி. நான் ரிக்ஷாவில் ஏறி குந்துகிறேன். இல்லை சின்னட்டி, இங்க ஒரு காணியிலை கரைச்சல், அதான் அடிக்கடி கொழும்பிலே இருந்து வரவேண்டியிருக்கு என்று அக்கறையுடன் சொல்லுகிறேன். சற்று தூரத்தில் புத்தம்புது மோரிஸ் மைனர் வாகனத்தில் கதவுகளை திறந்து கொண்டு ஏறுகிறார் அமிர்தலிங்கம். அவர் ஒரு பிரபலஸ்தர். என்னை தெரிந்திருந்தாலும் தெரியாதவரை போல காட்டிக்கொள்ளும் முகத்திருப்பம். ஏனென்றால் இந்த இயந்திர யுகத்தில் மனிதனை மனிதன் இழுக்கும் ரிக்ஷாவில் நான் பிரயாணம் செய்வதை பார்த்து மனதிற்குள் என்னை வெறுத்து ஒதுக்கி கொண்டாரோ என்னமோ. ஒருவேளை காட்டு முராண்டி என்று என்னை எண்ணிக்கொண்டிருக்கலாம். அமிர்தலிங்கம் காருக்குள் ஏறி அமர்வதற்கு முன்னர் சின்னட்டி, ஏற்காலை சற்று தூக்கி ரிக்ஷா வண்டியை சமநிலை நிமிர்த்தி பிடித்து இழுக்க ஆரம்பித்தான். கார்கள் குறுக்கும் மறுக்குமாக ஓடி சின்னட்டியின் பொறுமையை சோதித்தன. கிடைத்த இடைவெளியை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அவன் வண்டி சில்லை வெட்டி திருப்பி தார் ரோட்டில் ரிக்ஷாவை ஏற்ற முயற்சித்தான். டேய் மடையா, கார் வாரது பின்னாலை தெரியவில்லையா? சாரதி ஆசனத்தில் வீற்றிருந்த அமிர்தலிங்கம் ஐயா அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. அதனால்தான் சின்னட்டியின் மீது சீறி விழுகிறார். ரிக்ஷாவை ஒரு ஓரமாக ஒதுக்கிய சின்னட்டி, புஹ், இந்த கார்காரன்களுக்கு புதுசா கொம்பு முளைச்சு கிடக்காக்கும் என்று வாய்க்குள் முணுமுணுத்தபடியே வண்டியை வேகமாக இழுக்கிறான். நடந்து செல்லும் பிரயாணிகளை தாண்டி கொண்டு ரிக்ஷா வேகமாக உருளுகிறது. முன்னர் நிலையத்துக்கு முன்பாக வரிசையாக இருந்த கடைகள் எல்லாம் புகையிரத நிலைய விஸ்தரிப்பு திட்டத்தினால் தரைமட்டமாக காட்சியளிக்கின்றன. அன்று இந்த இடத்திலேதான் இருந்தது எவரெஸ்ட் ஹோட்டல். ரயில் வருகிற போகிற நேரங்களில் நடக்கும் வியாபாரத்தில் ஒரு கம்பீரம் இருக்கும். எதிரே மலையாளத்தான் கடை சுவரிலேதான் ரீகல் தியேட்டருக்கு வரவிருந்த பயங்கர இங்கிலீஷ் சீரியல் சண்டை படத்திற்கு விளம்பரம் ஒட்டியிருந்தது. அதை பார்த்ததும் எவரெஸ்ட் கடையில் ஒரு சினிமா பத்திரிகை வாங்கலாம் என்ற எண்ணம் என் மனதில் நிழலாடியது. அதை வாங்கிக் கொண்டு வீதியில் எரியப்பட்ட வாழைப்பழத் தோலை உண்ண விரைந்த தெருப்பொருக்கி மாடொன்றுடன் மோதி திரும்ப கைப்பெட்டியை இடது கைக்கு மாற்றிய பொழுது தம்பி என்ற குரல் பின்னாலிருந்து கேட்டது. திரும்பி பார்த்தேன். ஒரு கையால் ரிக்ஷாவின் ஏற்காலை தாங்கிய வண்ணம் மறுக்கையால் தன் முகத்தில் ஒட்டியிருக்கும் அழுக்கை பார்க்கிலும் அழுக்கு மிகுந்த சீலை துண்டினால் பசிக்களை இலையோடியிருக்கும் முகத்தில் சற்றே வேர்விடும் வியர்வை துளிகளை உறிஞ்சி துடைத்தவாறு, ரிக்ஷோவிலை ஏறுமன் தம்பி, நான் கொண்டு போறேன் என்று கேட்டான் சின்னட்டி. நடுவயதை தாண்டி குடும்ப பாரத்தால் நசியுண்டு பசியினால் உடல் உலர்த்தப்பட்டு ரிக்ஷா இழுப்பு தொழிலால் கோணிய முதுகுடன் அவன் காட்சி தந்தான். வேண்டாம், நான் நடந்து போயிடுவன். அதுக்கில்லை ராசா, எனக்கொண்டும் புலப்பிள்ளை, விடிய காத்தாலை கொடுக்கிறதை கொடு, ஏறுங்க தம்பி என்று கொஞ்சிதலுடன் கிஞ்சினான். நான் அப்பொழுது இளமை துடிப்புடன் இலட்சியவாதி, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். ஒரு மனிதன் ஏறி குந்தியிருக்க இன்னொரு மனிதன் மாட்டை போல் இழுப்பது அநாகரிகமானது. இழுப்பது மனித பண்பையே வேறறுக்கும் தொழில். சமதர்ம கொள்கையில் ஒன்று ரிக்ஷாவில் ஏறாமல் இருப்பது என்ற நியதியை கெட்டியாக நம்பியிருந்தேன். அந்த மனிதாபிமான ஜீவகாருண்ய பிரச்சனையை எத்தனை வார்த்தைகளினாலும் எந்த விதமான தன்மைகளில் சொன்னாலும் அவன் விளங்கிக் கொள்ள மாட்டான் என்றே பட்டது. நிலைமை சங்கடமானதுதான். பதிலொன்றும் சொல்லாமல் நான் சிங்கள பேக்கரியையும் தாண்டி நடந்து கொண்டிருந்தேன். ஓட்டமான விரைவை பெறாத வேகமான நடையில் சின்னட்டி பின்னால் தொடர்ந்து வந்தான். தம்பி, இஞ்சை பாரு, ரெண்டு மூன்று நாளாய் காய்ச்சலாய் நான் ரிக்ஷோவை கையால் தொடக்கூட இல்லை. இன்றைக்குத்தான் வந்தனன். துளை தூரத்துக்கு ஓட இயலாது. இப்படி கிட்டடி இடத்து கிண்டாலும் போனாதான் வீட்டிலை சொத்துலை கை வைக்கலாம். உங்கட உழைப்பிலை இது பெரிய காசே, நான் ஒன்று பேச இல்லை, கொண்டு போய் விடுறேன். ஏதோ பார்த்து கொடுக்கிறதை மனசு போல கொடுத்தா சரி என்று சொல்லி ரோட்டிலை சாக்கடையோரமாய் ரிக்ஷாவை நம்பிக்கையுடன் நிறுத்தினான். இரக்கத்தை யாசிக்கும் விழிகள், பரிதாப உணர்வு நெஞ்சை குடைந்தது. இரக்கம் என்பது கண்ணீர், ஒரு கணத்தில் வெடிப்பில் தோன்றி உதிர்ந்து விடுகின்றது. இரக்கத்திற்கு பதிலாக வர்க்க ரீதியான இரத்ததான யாகம்தான் தொழிலாளிகளின் முழு வாழ்வையுமே மாற்றியமைக்கும் என்று நான் நம்பும் தத்துவம் வியாக்கத்தில் நான் நம்பிக்கை இழக்கவில்லை. கைப்பெட்டியை தெருவில் வைத்துவிட்டு பையுக்குள் கைவிட்டு துளாவினேன். நான் இன்னமும் யோசிப்பதாகவே அவன் நினைத்திருக்க வேண்டும். என் கருமிதனம்தான் எனது தயக்கத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று அவன் கற்பித்திருக்கவும் கூடும். தம்பி, உங்களிட்டை நான் கூட எடுக்கல்ல, ஐம்பேசத்து காசுக்கு யோசிக்கிறீளே. தன் மன வெதும்பலின் உஷ்ணத்தை மூச்சாக வெளியிட்டான். உண்மையை சொன்னால் என்ன, உன்ற ரிக்ஷாவிலை ஏறி உன்னிலை நான் சவாரி செய்ய விரும்பவில்லை. நீயும் மனுஷன், நானும் மனுஷன், அதான் உனக்கு சொன்னாலும் புரியாது போலே. என்று சொல்லி அவன் கையில் 50 சத குத்திக்காசு காசொன்றை எடுத்து வைத்துவிட்டு நடக்க தொடங்கினேன். என் சமதர்ம கோட்பாட்டினை கெட்டியாக காப்பாற்றிவிட்ட வெற்றி முறுவல். சற்று தூரம் வீதிக்கு குடைப்பிடித்து நிழல் பரப்பும் வாகை மரத்தையும் தாண்டி பிள்ளையார் கோவில் ஒழுங்கையையும் கடந்து நடந்திருப்பேன். ரிக்ஷா வேகமாக என்னை தாண்டி நின்றது. வெறும் வயிற்றில் இழுத்த களைப்பு மேலும் கீழும் வெட்டி கிளர்ந்தெழும் மூச்சினை விட்டு சின்னட்டி நின்றான். இதென்னடா, காலங்காத்தாலே வம்பை விலைக்கு வாங்கியிருக்கிறேன். இதுகளுக்கு எப்படி கொடுத்தாலும் அண்டாது என்று என் பரம்பரையான மத்தியத்தர வர்க்க உணர்வு ஒரு கணம் தலை நீட்டி எட்டி பார்த்தது. ஒரு இமைப்பொழுது நேரத்தில் கல்லாகிய மனதுடன், என்ன சும்மா போகவிட மாட்டியே என்றேன். சின்னட்டியின் கண்கள் கலங்கின. பசி வேக்காட்டில் உலர்ந்திருந்த உதடுகளை நாக்கால் நக்கிக் கொண்டான். தம்பி, குறை நினைக்காதியும், நான் ரிக்ஷோக்காரன், உழைச்சி பிழைக்கிறவன், பிச்சைக்காரன் இல்லை என்று சொல்லி நான் கொடுத்த நாணயத்தை திருப்பி தந்துவிட்டு ரிக்ஷாவை நிமிர்த்தினான். ஒரே ஒரு கணம், அவன் மனிதன் உழைக்கும் சக்தியையே நம்பி வாழ்பவன். இந்தா, என்ன தம்பி, ரிக்ஷாவை கொண்டா, நான் ரிக்ஷாவில் ஏறிக்கொள்கிறேன். இந்த சம்பவங்களில் நீந்திய நான் அதற்கு பின்னர் சின்னட்டியின் நிரந்தர வாடிக்கையாளர்களில் ஒருவனாகிவிட்டேன். ஏறும் பொழுதெல்லாம் அவனும் நானும் கலகலப்பாக பேசிக்கொள்வோம். இன்று வழக்கத்திற்கு விரோதமான மௌனம். ரிக்ஷா ஸ்டேஷனின் சந்தியால் திரும்பியது. ஆஸ்பத்திரி வீதியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன தம்பி, பேச்சு மூச்சையே காணேன். காணிகளை வழக்கு சித்தயங்களோ? இல்ல சின்னட்டி, அவ்வளவு கரைச்சல் இல்லை. இன்றைக்கு எப்படியும் முடிஞ்சிடும். அது சரி, உன்ற பாடு எப்படி? தெரிஞ்சதுதானே, தம்பியை போலே ரெண்டொருத்தர் வந்தா உண்டு, இல்லாட்டி போனா வெறும் ரிக்ஷோவை இழுத்து கொண்டு வீட்டை போக வேண்டிதான். அப்ப வீட்டு பாடுகளை யார் கவனிக்கிறது? ஏன் தம்பி, பொய் சொல்ல வேண்டும் என்ற மூத்தவன் இப்ப ராக்சியிலே வேலை செய்கிறான். சோத்துக்கு புலையில்லை. பாடுபட்டு உடம்பு வீட்டிலே சும்மா குந்தி இருக்க முடியாதே. நான் இதை இழுக்கிறதும் என்ற மோனுக்கு பிடிக்கிறதில்லை. என்னையும் கார் ஓட்ட பழைக்கு விடுறானாம் பேய் பொடியன். இந்த வயசுக்கு புறம் எப்படி கார் ஓட்டுறது என்ற விஷயம் எனக்கென்னவோ விளங்கல்ல. பழக்கப்பட்ட கால்களும் அந்த கால்களின் உதை சக்தியால் ரிக்ஷாவும் அடைக்கல மாதா கோவிலை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. சரி மாணவர்களே, இந்த கதையை நான் வாசித்திருப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த கதையானது யாழ்ப்பாண மண் வாசனை கொண்டதாக இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது. மாணவர்களே, டொமினிக் ஜீவா என்ற சிறுகதை ஆசிரியர் மூலமாக இந்த சிறுகதை மிகவும் அருமையாக, விறுவிறுப்பாக, வாசிப்பதற்கு இலகுவாக, அருமையாக எழுதியிருக்கிறார். இந்த சிறுகதையின் மூலமாக நாங்கள் முதலாவதாக பல்வேறு விடயங்களை பற்றி நாங்கள் கலந்துரையாட வேண்டும். மாணவர்களே, அதற்கு முன்பதாக எமக்கு பாட ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரும்பதங்கள் காணப்படுகின்றது புத்தகத்திலே. நீங்கள் அதற்கு முன்பதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு சில சொற்களின் மீது சந்தேகம் வந்திருக்கலாம். அவ்வாறு வருகின்ற சந்தேகங்களுக்கு நீங்கள் பென்சில் மூலமாக அதை கோடிட்டு அவற்றுக்கு நீங்கள் அரும்பதங்களின் மூலமாக விளக்கத்தை நீங்கள் பெறக்கூடியதான வாய்ப்பு காணப்படுகின்றது. அதுபோல மாணவர்களே, எமது புத்தகத்திலும் கூட இந்த அரும்பதங்கள் காணப்படுகின்றது. தினசரி என்பது நாள்தோறும், எற்றுன்று அதாவது உதைப்பட்டு, கோலத்தை அழகை, சின்னட்டி என்கின்ற பெயர் இங்கு ரிக்ஷாக்காரனினுடைய பெயராக ஆசிரியரினால் பயிலப்படுகின்றது. பிரபலஸ்தர் என்பதன் மூலமாக அவர் பிரபல்யமானவர், அதாவது அமிர்தலிங்கம் என்கின்ற ஒரு நபரை பற்றி இந்த கதையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு பிரபல்யமானவர் என்பது இங்க பிரபலஸ்தர் என்று சொல்லப்படுகின்றது. சோத்துக்கு புலையில்லை. புலையில்லை என்பது இங்கு சோத்துக்கு என்பது சாப்பாட்டிற்கு எந்த குறையும் இல்லை என்பது. மோனுக்கு என்பது மகன். மோனே அதாவது மகனே, யாழ்ப்பாண வழக்கிலே மோனே என்பது எமது பிரயோகத்தின்படி மகனே. சமதர்ம கோட்பாடு என்பது பொது உடைமை கொள்கை. அதாவது எல்லா மனிதர்களும் ஒரே சமமானவர்கள், அவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற நிலைப்பாடு இல்லாது எல்லோரும் சமம் என்கின்றதுதான் அங்கு சமதர்ம கோட்பாடு என்கின்ற சொல் காணப்படுகின்றது. அதே போல லட்சியவாதி என்பது குறிக்கோள் வழி நடப்பவன், யாகம் என்பது வேள்வி, சித்தாயங்கள் என்பது பிரச்சினைகள். அதாவது அவருடைய ஏற்கனவே அவர் வெளியில் கொழும்பியிலே இருந்து வருகின்ற பொழுது அவர் ஏதோ காணியில் பிரச்சினை இருப்பதாக அது சிட்டாண்டி சொல்லுகின்றான், சின்னட்டி சொல்லுகின்றான், அங்கு சித்தாயங்கள் என்று காணப்படுகின்ற சித்தாயங்கள் என்பது பிரச்சினை. இவ்வாறு மாணவர்களே எங்களுடைய சிறுகதையிலே காணப்படுகின்ற அரும்பதங்களை நாங்கள் இடுகின்ற பொழுது அவற்றுக்குரிய சந்தேகங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி மாணவர்களே, இந்த கதையிலே பார்த்தீர்களேயானால் இங்கு கதாபாத்திரம், அதாவது பிரதான கதாபாத்திரமே கதை சொல்லியாக காணப்படுகிறது. அதாவது கொழும்பிலே இருந்து வருகின்றவர் கதை சொல்லியாகவும் அந்த கதாபாத்திரமாகவும் அவரே காணப்படுகின்றார். இங்கு பிரதானமாக இரண்டு கதாபாத்திரங்கள் பிரதானமாக சொல்லப்படுகின்றது. ஒன்று கதை சொல்லியான அந்த பிரயாணி, அடுத்தது ரிக்ஷாக்காரன். அதாவது இங்கு ரிக்ஷா ஓட்டுகின்றவர்களினுடைய வாழ்க்கை முறை மிகவும் அருமையாக படம் பிடித்து காட்டுவதாக இந்த சிறுகதை அமைய பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் மாணவர்களே, கதாபாத்திரம் கொழும்பிலே இருந்து வருகிறார். அவர் ஒரு ரிக்ஷாவிலே ஏறி செல்லுகின்றார். அப்பொழுது அங்கு ரிக்ஷாக்காரனான சின்னட்டி என்பவனோடு கலந்துரையாடப்படுகின்ற விடயங்கள், நீங்கள் அடிக்கடி வந்து போகிறீர்கள், யாருக்கும் சுகமில்லையா கிகமில்லையா என்று அந்த அடுக்கு மொழியை கொண்டு அவர் அங்கு பேசுகின்றார். அதற்கு இவர் சொல்கிறார், காணியிலே இந்த சிக்கல் இருக்கின்றது, அதற்காக வந்திருக்கின்றேன் என்று. அவ்வாறு அவர் வண்டியிலே போய்க் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அந்த பழைய நினைவு திரும்புவதாக இந்த சிறுகதை அமைய பெற்றிருக்கின்றது. மாணவர்களை நன்றாக ஒரு விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அதாவது அவர் கொழும்பிலே இருந்து வந்து ரிக்ஷாவிலே ஏறி செல்லுகின்றார். செல்லுகின்ற பொழுது அவருக்கு அந்த ஏற்கனவே முன்பு நடந்த அந்த ரிக்ஷாக்காரனோடு நடந்த ஒரு விடயம் அவருக்கு ஞாபகம் வருகிறது. அந்த ஞாபகத்தின் வடிவமாக பழைய நினைவாக அந்த கதை செல்லுகின்றது. கதையினுடைய நடுப்பகுதியில் இருந்து அங்கு பாருங்கள் மாணவர்களை, உங்களுடைய புத்தகத்திலே போட்டிருக்கின்றது அன்று என்று. அன்று அதாவது இதுக்கு முன்பு நடந்ததற்கு ஆசிரியர் எங்களை அவருடைய பழைய நினைவுக்கு எம்மலை இழுத்து செல்கின்றார். ஒரு பயணம் வந்திருக்கின்ற பொழுது ரிக்ஷாக்காரன் தன்னுடைய ரிக்ஷாவிலே ஏறிக்கொள்ளுமாறு கெஞ்சுகிறான். அவர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். அதாவது ஒரு மனிதன் குந்தியிருக்க இன்னொரு மனிதன் இழுத்து செல்வதானது பொது உடைமை கொள்கைக்கு மாறானது, நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்கின்ற வகையிலே தன்னுடைய நிலைப்பாட்டினை அருமையாக எடுத்து செல்கின்றார். அதற்கு பிறகு இவன் மீண்டும் மீண்டும் கெஞ்சுகின்ற பொழுது, தன்னுடைய வறுமையை காரணம் காட்டி கெஞ்சுகின்ற பொழுது, தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறிவிடக் கூடாது என்பதற்காக அவனுக்கு 50 சத ரூபாயினை அவனுடைய சதத்தினை கையிலே திணித்து செல்லுகின்ற பொழுது அந்த ரிக்ஷாக்காரன் மீண்டும் அந்த பணத்தினை அவனிடமே ஒப்படைக்கின்ற பொழுது பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்லுகின்றான், தம்பி நான் ரிக்ஷா ஓட்டுபவன். அவன் சொல்லுகின்றான் பாருங்கள், அருமையாக, குறை நினைக்காதியுங்கள், நான் ரிக்ஷாக்காரன், உழைச்சி பிழைக்கிறவன், பிச்சைக்காரன் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவன் மீது வருகின்ற ஒரு மரியாதையின் நிமித்தம் அவர் பாருங்கள் இவ்வாறு சொல்லுகின்றார், ஒரே ஒரு கணம், அவன் மனிதன் உழைக்கும் சக்தியையே நம்பி வாழுபவன் என்று அந்த வரிகள் மூலமாகவே இந்த முழு சிறுகதையினுடைய ஒரு திருப்பு முனையாக அந்த மூன்று வரிகள் என்ன, ஒரே ஒரு கணம், அவன் மனிதன் உழைக்கும் சக்தியையே நம்பி வாழ்பவன் என்கின்ற அந்த மூன்று வரிகள் மாத்திரமே இந்த சிறுகதையினுடைய ஒரு திருப்பு முனையாகவும் இந்த சிறுகதையினுடைய உச்சமாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. அடுத்தது மாணவர்களே, அதற்கு பின்பாக அவனுடைய நிலைப்பாட்டினை பார்த்தீர்களேயானால், அதாவது கதை சொல்லியும் ஒரு குறிக்கோளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது ரிக்ஷாவிலே நாங்கள் அமர்ந்திருந்து இன்னொருவன் இழுத்து செல்வதை அவர் குறையாக நினைக்கின்றார். அதே நேரம் ரிக்ஷாக்காரன் கூட தன்னுடைய தனக்கு வருகின்ற பணமானது தன்னுடைய உழைப்பிலிருந்து வர வேண்டும் என்கின்ற அவனுடைய நிலைப்பாட்டிலே இருக்கின்றார். அதாவது உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற மனிதனுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும் பட்சத்திலே இவர், அதாவது கதை சொல்லியினுடைய கதாபாத்திரத்தினுடைய அந்த சமதர்ம கோட்பாடு மிகவும் அருமையாக எடுத்து சொல்லப்படுகின்ற கருத்தினை நாங்கள் இந்த கதையின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து அவருடைய வாடிக்கையாளர் அவர் பாருங்கள் சொல்லுகின்றான், அதற்கு பின்னர் சின்னட்டியின் நிரந்தர வாடிக்கையாளர்களின் ஒருவனாகி விட்டேன் என்கின்ற வகையில் அவன் தொடர்ந்து அவருடைய வாடிக்கையாளராக அவருடைய ரிக்ஷாவிலே சவாரி செய்கின்ற ஒரு நபர் பிரயாணியாக மாறிவிட்டார். அடுத்ததாக அவன் சொல்லுகின்றான், பாருங்கள், அப்ப வீட்டு பாடுகளை யார் கவனிக்கிறது என்று கேட்ட பொழுது அவன் பாருங்கள் மிகவும் அருமையான ஒரு பதிலை சொல்லுகின்றான். என்னுடைய மூத்த மகனே இப்பொழுது ராக்ஸிலே வேலை செய்கின்றான். இங்கு ராக்ஸி என்பது, மாணவர்களே, நன்றாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். தற்பொழுது நாங்கள் கொழும்பு போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நகரங்களிலே டெக்ஸி என்று சொல்லப்படுகின்றதையே எங்களுடைய மொழியிலே ராக்ஸியிலே வேலை செய்கின்றான். டெக்ஸி என்பது தற்பொழுது முச்சக்கர வண்டிகளும் டெக்ஸி என்ற பெயரிலே ஓடுகிறது, அதே போல கார்களும் டெக்ஸி என்ற பெயரிலே ஓடுகின்றது. அதற்கு இவனும் சொல்லுகின்றான், பாருங்கள், தன்னுடைய அப்பாவிடம் உங்களுக்கும் கார் ஓட்ட பழக்கி விடுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது இதற்கு அவனுடைய தந்தையினுடைய பதிலாக இவ்வாறு சொல்லுகின்றார், இந்த வயசுக்கு புறமும் எப்படி கார் ஓட்டுறது என்ற விஷயம் எனக்கென்னவோ விளங்கியல்ல என்று சொல்லியது மாத்திரமல்லாது பழக்கப்பட்ட கால்கள், அந்த கால்களினுடைய சக்தி, அதாவது உழைத்து வாழுகின்ற மனிதன் தன்னுடைய எத்தனை வயது போனாலும் உழைப்பினுடைய அந்த கடின உழைப்பினுடைய நிலைப்பாடு அவனை விட்டு என்றுமே மாறாது என்கின்றதனுடைய இலக்கணமாக இந்த சிறுகதையினை மிகவும் அருமையாக டொமினிக் ஜீவா அவர்கள் படைத்திருக்கின்றார். மாணவர்களே, அதாவது இந்த கதையினை பொறுத்தளவிலே வாசித்து இலகுவாக விளங்கக்கூடிய வகையில் இந்த கதை மிகவும் இலகுவான மொழி நடையிலே காணப்படுகிறது. கடின சொல்லாக அரும்பதங்களும் காணப்படுகின்றது. அப்படினால் மாணவர்களும் இந்த சிறுகதையினை வாசித்து விளங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நகரத்தின் நிழல் என்று இந்த கதைக்கு டொமினிக் ஜீவா, அதாவது கதாசிரியர், இந்த சிறுகதைக்கு தலைப்பிட்டிருக்கிறார். மாணவர்களுக்கு ஒரு கேள்வி வருகிறதா மனதுக்குள்ளே, நகரத்தின் நிழல், அதாவது உங்களுடைய மனதிலே என்ன தோன்றுகிறது? நாங்கள் சாதாரணமாக நிழல் என்கின்ற பொழுது எதை பார்ப்போம்? ஒரு மரத்தடியிலே அல்லது ஒரு குடிசையினுடைய நிழலாக, வீட்டினுடைய நிழலாக, பெரும்பாலும் மரத்தினுடைய நிழலாக நாங்கள் நிழல் என்று பார்ப்போம். இங்கு இவர் நகரத்தின் நிழல் என்று இவர் ஏன் சொல்லுகிறார் பார்த்தோமேயானால், பாருங்கள், கதாசிரியரே சொல்லுகின்றார், தற்பொழுது நகரங்களில் ரிக்ஷாக்கள், அதாவது ரிக்ஷாக்களினுடைய வருகை அதிகமாக காணப்படுகின்றது. டாக்ஸிக்காரர்கள், அதாவது கார்களை இவர் அடையாளப்படுத்துகின்றார். அந்த கார்கள் அதிகமாக இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் இந்த ரிக்ஷாக்காரர், அதாவது சின்னட்டி செலுத்துகின்ற ரிக்ஷாவின் மூலமாகவே இவர் சவாரி செய்கின்றார். இவர் கொழும்பிலே இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த ரிக்ஷாவிலே சவாரி செய்கின்ற அந்த சிறிய பொழுது ஒரு அவருக்கு ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக, அவர் மனதுக்கு ஒரு இலகுத்தன்மையாக காணப்படுவதின் காரணமாக நகரத்திற்கு வந்து அவருடைய மனம் இலகுபடுதலின் காரணமாக நகரத்தின் நிழலாக இந்த ரிக்ஷாவையும் இந்த ரிக்ஷா வண்டியையுமே இவர் அடையாளப்படுத்துவதாக காணப்படுகின்றது. அதாவது இந்த நகரத்தின் நிழல் என்பது அவர் நகரத்திலே இருந்து கொழும்பிலே இருந்து வந்து இங்கு அவர் நிழல், அதாவது இங்கு வெயிலுக்காக நிழலை இவர் சொல்ல வரவில்லை. மாணவர்களே, மனதுக்கு ஒரு இதமாக காணப்படுகின்ற ஒரு நபராக, காரணம் ஒரு மனிதன் உழைப்பினுடைய உச்சம் என்று இவனை புகழ்ந்து அவனோடு சேர்ந்து சவாரி செய்கின்ற அந்த சிறிய பொழுது அவருக்கு மனம் இலகுபடுகின்றது, மனம் சந்தோஷப்படுவதின் காரணமாக நகரத்தின் நிழலாக இந்த ரிக்ஷா ஓட்டுகின்ற சின்னட்டியை அடையாளப்படுத்துவதாகவே இந்த சிறுகதை அமைய பெற்றிருக்கதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி மாணவர்களே, நாங்கள் தற்பொழுது இந்த எம்மளுடைய பாட புத்தகத்திலே காணப்படுகின்ற வினாக்களை சற்று நாங்கள் பார்ப்போம். கிரகித்தல் பயிற்சி வினாக்கிலே ரிக்ஷாக்களும் குதிரை வண்டிகளும் பயன்பட்ட காலம் போய் டாக்ஸிகள் வழக்கத்திற்கு வந்தபோது பயணிகள் பேரம் பேசாமலே டாக்ஸிகளிலே ஏறியதன் காரணம் யாது என்று ஒரு வினாவினை தொடுக்கின்றார். அதாவது மீண்டும் அந்த வினாவினை வாசிக்கிறேன், நன்றாக கேளுங்கள். ரிக்ஷாக்களும் குதிரை வண்டிகளும் பயன்பட்ட காலம் போய் டாக்ஸிகள், அதாவது டாக்ஸி என்பது கார், வந்த பிறகு வழக்கத்துக்கு வந்தபோது பயணிகள் பேரம் பேசாமலே டாக்ஸிகளில் ஏறியதற்கான காரணம் யாது என்று இங்கு ஆசிரியர் இந்த பாடத்திலே ஒரு வினா வருகின்றது. மாணவர்கள் நன்றாக பாருங்கள், 143 பக்கம் சிறுகதையிலே எத்தனை எத்தனை விதமான டாக்ஸிகள், அவற்றில் கூட முண்டி அடித்துக் கொண்டு ஏறுவதிலேதான் எவ்வளவு வேகம், பேரமாவது மண்ணாவது, சிறு சக்கரப்பட்களில் சுழற்சியில் காசு காட்டும் அந்த சின்னஞ்சிறு வலதுகை இரும்பு பெட்டியில் உள்ள நம்பிக்கைதான் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது இவர் அவர் எதனை சொல்ல வருகின்றார் என்கின்ற அந்த வண்டியிலே அவர்கள் சவாரி செய்வதிலே அவர்கள் அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பதிலேயே இங்கு அவர் காட்டுவதாக அமைகின்றது மாணவர்களே. அடுத்ததாக இரண்டாவது வினா சொல்லப்படுகின்றது. இச்சிறுகதையில் கதை சொல்லியாக வரும் கதாபாத்திரம் ரிக்ஷாவில் ஏறுவதற்காக முன்வைக்கும் காரணம் யாது? சிறுகதை கதை சொல்லியாக வரும் கதாபாத்திரம் ரிக்ஷாவில் ஏறுவதற்காக, அதாவது ஆரம்பத்தில் ஏறாததற்காக, இது வந்து ஏறுவதற்காக முன்வைக்கும் காரணம் யாது? இங்கு அவர் ஏறுவதற்காக சொல்லுகின்ற காரணம் பாருங்கள் மாணவர்களை, இவ்வாறு சொல்லுகின்றார். அவன் மனிதன் உழைக்கும் சக்தியையே நம்பி வாழுபவன். ஆகவே அவனுடைய உழைப்புக்கு நம்பிக்கைக்கு வலுவூட்டும் வகையிலேயே அவர் அந்த ரிக்ஷாவிலே ஏறுவதாக நாங்கள் விடையெழுத வேண்டும். அதாவது இவ்வாறு ரிக்ஷா ஓட்டுபவனை ஒரு மனிதனாகவும் அந்த மனிதனை உழைக்கும் சக்தியையே நம்பி வாழ்வதனால் அந்த நம்பிக்கைக்கு வலுவூட்டுவதற்காகவே அவர் வண்டியில் ஏறுவதாக நாங்கள் எங்களுடைய விடை அமைய பெற்றிருக்கும் பட்சத்தில் அது சிறப்பானதாக அமையும். அடுத்து மாணவர்களே, இதே நபர் முன்னர் ரிக்ஷாவில் ஏற மறுப்பு தெரிவித்ததற்கு முன்வைத்த காரணம் யாது? சரிதானே மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே அதை நாங்கள் பார்த்திருந்தோம் தானே. என்ன சொல்லுகின்றார்? இவ்வாறு சொல்லுகின்றார். அதாவது ரிக்ஷாவில் ஏறுகின்ற பொழுது அது ஒரு மனித சமூகத்தை நாங்கள் ஒரு அவமதிப்பதாக, அதாவது அந்த சம உடைமை கொள்கைக்கு விரோதமாக இருக்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதை இவ்வாறு அருமையாக சொல்லுகின்றார். இவ்வாறு சொல்லுகின்ற, இன்னொரு மனிதன் மாட்டை போல இழுப்பது அநாகரீகமானது, இழுப்பது மனித பண்பையே வேறறுக்கும் தொழில், சமதர்ம கொள்கைகளில் ஒன்று ரிக்ஷாவில் ஏறாமல் இருப்பது என்கின்ற அவர் அந்த நிலைப்பாட்டிலே அவர் நிலையாக இருக்கின்றார். அதாவது மனிதனை மதிக்கும் முகமாக மனிதனை, அதாவது ஒருவர் அமர்ந்திருக்க இன்னொரு இழுப்பதானது இழுக்கான செயலாக கருதுவதன் மூலமாகவே அவர் ஆரம்பத்திலே ரிக்ஷாவிலே ஏற மறுப்பதற்கான காரணமாக முன்வைக்கின்றார். அடுத்து மாணவர்களே, நான் ரிக்ஷாக்காரன், உழைச்சி பிழைக்கிறவன், பிச்சைக்காரன் இல்லை என்ற கூற்று வலியுறுத்துகிற அம்சம் யாது? மிகவும் அருமையான வினா அது மாணவர்களே. அந்த வினாவுக்கு விடையாக நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அதாவது ரிக்ஷாக்காரன் தன்னுடைய உழைப்பை நம்புகிறான். அதாவது பிறர் இனாமாக அல்லது இலவசமாக கொடுக்கின்ற விடயத்தை அவன் ஏற்க மறுக்கிறான். ஒரு சதமாக இருந்தாலும், 50% இருந்தாலும் அது தன்னுடைய உழைப்பினால் வருகின்ற ஒரு பணமாக இருக்க வேண்டுமே அல்லாமல் அது இலவசமாக வருவதற்கு அவன் சம்மதிக்காததன் காரணமாகவே அவன் மிகவும் அருமையாக வலியுறுத்தி சொல்லுகின்றான். உழைப்பினுடைய மகிமையை, உழைத்து வருகின்ற பணத்தின் வருகின்ற சந்தோஷத்தினையே அவன் வலியுறுத்துவதனால் அவன் இவ்வாறு சொல்லுகின்றான். அடுத்தது ரிக்ஷாக்காரன் தொடர்ந்து அந்த தொழிலை மேற்கொள்வதற்காக கூறும் காரணம் என்ன? அது நிறைவாக சொல்லப்பட்டிருக்கின்ற அதே கருத்துதான். என்ன, பழக்கப்பட்ட கால்களும் அந்த கால்களில் உதைக்கின்ற சக்தியும் இருப்பதின் காரணமாகவே அவன் தொடர்ந்து அந்த தன்னுடைய செயலை செய்வதாகவே அது தொழிலை செய்வதாக இவன் காரணம் காட்டுகிறான் மாணவர்களே. சரி மாணவர்களே, இது தவிர நாங்கள் இதற்கு நீங்களும் கூட இந்த சிறுகதையை வாசித்து நீங்களே வினாக்களை உருவாக்கி விடை எழுதக்கூடியதாக இருக்கும். ஒரு குறு வினாக்களை எழுதுகின்ற பட்சத்தில் நாங்கள் இந்த பாடத்தின் மூலமாக அதிக விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் சிறு சிறு வினாக்களை எழுதி அதற்கு விடை எழுதி பழகுகின்ற பட்சத்தில் இந்த சிறுகதை உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக காணப்படும். மாணவர்களே, உங்களுடைய ஆசிரியர்களோடு தொடர்பு கொண்டு இந்த சிறுகதையினுடைய மேலதிக விளக்கங்களை நீங்கள் அவர்களிடம் கேட்கும் பட்சத்திலே மிகவும் இலகுவாக இருக்கும். சரி மாணவர்களே, இந்த இக்கட்டான சூழ்நிலை, நாடு மிகவும் அபாயகரமாக காணப்படுகின்ற இந்த கோவிட் தொற்றின் காரணமாக உங்களுடைய சுகாதாரத்தினையும் நீங்கள் கருத்தில் கொண்டு காணப்படுகின்ற நேரத்தினை, பொன்னான நேரத்தினை உங்களுடைய கற்றலுக்கு அதிகமாக செலவழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.